நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ரயில்வே தண்டவாளங்களும் சில புறாக்களும்.
தமிழக எழுத்தாளரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாநில நிர்வாகியுமான நாரம்பு நாதன் அவர்கள் 2025 மார்ச் 16 காலமானார். அவருக்கு வயது 64. நாரம்பு நாதன் அவர்கள் 2017 சிட்னி வந்திருந்த போது SBS தமிழ் ஒலிபரப்புக்காக வழங்கிய நேர்காணலில் தனது ஒரு கதையையும் படித்து காட்டியிருந்தார். முன்னர் ஒலிபரப்பாகாத இந்த சிறுகதையை அவர் குரலிலேயே நிகழ்ச்சியாக தயாரித்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன்.
திருச்செந்தூர் பாசஞ்சர் வண்டி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. செய்துங்கநல்லூர் ஸ்டேஷன் மாஸ்டர் எண்ணெய் வாங்கி கொண்டு சிக்னல் போட்டுவிட்டு கேபிள் ரூமை விட்டு வெளியே வந்து கிழக்கே திரும்பி பார்த்தார் சாமிக்கண்ணு. எந்த நேரமும் ரயில்வே கேட் அடைக்கப்படும் என்ற அவசரத்தில் மோட்டார் சைக்கிள்களும் கார்களும் ஒளி எழுப்பியபடி வேக வேகமாய் தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்தன. காலை 8:30 ரொம்பவும் பரபரப்பான நேரம். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் மாணவிகளும் குழந்தைகளை சுமந்து செல்லும் பெற்றோர்களும் அரை டவுசர் அணிந்த சாமிக்கண்ணுவின் உருவம் கண்ணில் படுமுன் தண்டவாளத்தை கடந்து விட வேண்டும் என்ற படபடப்புடன் கரும்புகைகளை கக்கியபடி தலைதெறிக்க வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். சாமிக்கண்ணு மனதிற்குள் சிரித்து கொண்டார். போங்க போங்க, பதட்டப்படாமல் போங்க. யோசித்தபடி மெதுவாக ரயில்வே கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் தலையை பார்த்ததும் 100 தூரத்தில் வந்து கொண்டிருந்த பள்ளி வாகனங்கள் நீண்ட ஹார்ன் ஒலியை எழுப்பியபடி வேகமாக வரத் துவங்கின. தண்டவாளத்தை தாண்டிவிட்ட திருப்தியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் சாமி கண்ணுவை பார்த்து தேங்க்ஸ் அண்ணாஜி என்றபடியே கையை உயர்த்தி புன்னகைத்தவாறு சென்றனர். இதுபோன்ற சமயங்களில் சாமி கண்ணுவிற்கு சிரிப்புதான் வரும். தண்டவாளத்தை கடந்துவிட்டால் களிப்புடன் செல்வதும் மாட்டிக்கொண்டால் அதற்குள் இவ்வளவு அவசரமா என்பது போல முறைத்து பார்ப்பதுமான முகங்களை பார்த்து பழகிப்போய்விட்டது. கேட்டு அடைப்பதற்கு தயாரான பாவனையில் நின்று கொண்டிருந்தார். வெளிர் பச்சை நிற மாருதி காரை ஓட்டி வரும் டாக்டர் அம்மா இன்று சீக்கிரமாய் கடந்துவிட்டது ஆச்சரியம்தான். பழைய 2-வீலர் வண்டியை புகை வைக்கியபடி ஓட்டி வரும் கொண்டை ஓட்ட டீச்சர் கூட இன்றைக்கு நேரத்தில் கடந்து சென்றது அதிசயம்தான். இவர்களெல்லாம் பெரும்பாலும் கேட் அடைப்பில் மாட்டிக்கொண்டு மனதிற்குள் முணுமுணுத்துவாரே காலை தரையில் தேய்த்து கொண்டு தவியாய் தவித்து கொண்டிருப்பவர்கள். சின்னப்பாப்பாவை இன்னும் காணவில்லை. ஒருவேளை முன்னதாக போயிருக்குமோ? இன்றைக்கு எப்படியும் பார்த்தாகணுமே என்ற கவலை சாமுக்கண்ணுவின் முகத்தில் தொற்றிக்கொள்ள கண்ணு கட்டிய தூரம் வரை சைக்கிளில் வரும் சின்னப்பாப்பாவை தேடினார். விஷயத்தை நேற்றே சொல்லியிருக்கலாமோ என்று பட்டது. இன்றைக்கு சொல்வதுதான் சரி என்று மனதிற்குள் தோன்றியதால் எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டார் சாமிக்கண்ணு. கதவருகே நின்று கொண்டு யோசித்து கொண்டிருக்கும் சாமிக்கண்ணுவை வியப்புடன் பார்த்தவாறு கடந்து சென்றனர் பள்ளி மாணவர்கள். ஒருவேளை இன்றைக்கு லீவு போட்டு விட்டதோ? மனம் சஞ்சலமடைந்தது அவருக்கு. மூன்று வருடங்களுக்கு முன்பு விருதுநகர் பக்கத்தில் இருந்து இங்கே மாற்றலாகி வந்த சாமிக்கண்ணுவிற்கு பாளையங்கோட்டை நகரத்தில் இருக்கும் இந்த ரயில்வே கேட் ரொம்பவும் பிஸியான பகுதி என்பது வந்தபின்தான் தெரிந்தது. அங்கேயெல்லாம் ரயில் வரும்போது கேட் அடைத்தால் ஒரு சில மாட்டு வண்டிகள் நிற்கும். சமயங்களில் மணல் அடிக்கும் லாரிகள் டிராக்டர்கள் நிற்பதுண்டு. வெயில் சுட்டரிக்கும் அந்த கந்தக பூமியில் நிழலுக்கு ஒதுங்கக்கூட இடமின்றி கருவேல மரச்செடியின் கீழே உட்கார்ந்து வெள்ளரி பிஞ்சுகளை தட்டில் வைத்து விட்டு கொண்டிருப்பார்கள் சிறுவர்களும் சிறுமிகளும். ரயில்வே கேட்டை சாமிக்கண்ணு மூட வரும்போது அவர்கள் மனதிற்குள் குதூகலம் பொங்க வெள்ளரி பிஞ்சு தட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு தயாராக நிற்பார்கள். செம்மண் புழுதியை கிளப்பியபடி வந்து நிற்கும் லாரிக்காரர்களிடம் ஓடோடி செல்வார்கள். அண்ணே, வெள்ளரி பிஞ்சனே, தட்டு 3 ரூபாண்ணே, ஒரு தட்டு வாங்கிக்கண்ணே. காலையில் 11 மதியம் 2 வேப்பிலைப்பட்டிக்கு செல்லும் ஜெயவிலாஸ் பஸ்ஸில்தான் சிறுவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். பயணிகளை புளிமுட்டையாய் அடைத்து வரும் ஜெயவிலாஸ் வண்டி மூடிய ரயில்வே கேட்டருகே நின்றவுடன் வண்டியில் உள்ள பெரும்பாலோர் புழுக்கம் தாழாமல் கீழே இறங்கி விடுவதுண்டு. அந்த 10 சிறுவர்களின் இயங்கும் நேரம். அண்ணே, ஒரு தட்டு 3 ரூபா பிஞ்சு காயினே. ஏகா, ஒரு தட்டு வாங்கிக்கா, 3 ரூபாதாங்க்கா. பஸ்ஸின் பக்கவாட்டில் சிறுமிகள் விற்று கொண்டிருக்கும் போது பஸ்ஸிற்குள் லாவகமாய் ஏறும் சிறுவர்கள் தட்டுடன் கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு சில நிமிடங்களில் விற்று விடுவார்கள். இடையன்குளம் மாரிச்சாமியின் மகன் தவசி வெள்ளரி பிஞ்சுகளை விற்பதில்லை. பெரிய பெரிய வெள்ளரிக்காய்களின் தோலை பக்குவமாய் சீவி கத்தியால் நான்காய் பிளந்து அதில் மிளகாய்பொடி உப்புப்பொடி தூவி ஒரு காய் 5 ரூபாய் என்று விட்டு விடுவான். மாரிச்சாமி சாத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்ப்பதால் அந்த தொழில்நுட்பத்தை தவசி அங்கிருந்து இறக்குமதி செய்துவிட்டான். மற்ற சிறுவர்கள் 4 தட்டுகள் விற்கும் நேரத்தில் தவசி 10-20 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்து விடுவான். இளைய தவசி, நீ பொழைச்சுக்கோல, சாமி கண்ணு சிரித்து கொண்டே கூறுவார். மற்றவர்களுக்கும் தவசியைப் போல விற்க முடியவில்லை என்ற ஆதங்கம் மனசிற்குள் நிறையவே இருக்கும். அவர்கள் தோட்டத்தில் விளைகிற பிஞ்சுகளை அன்றைக்கே விற்றால்தான் 4 காசு தேரும். காயாக வரும் வரை காத்திருக்க விடாது வயிறு. கோணி பையில் அள்ளி போட்டு கொண்டு வந்து விடுவார்கள். கேட் மூடி திறந்து ஜெயவிலாஸ் வண்டி சென்றபின் மயான அமைதிதான் நிலவும். அதன் பிறகு மாட்டு வண்டிக்காரர்கள், லாரி டிரைவர்கள், வழிப்போக்கர்கள் யாரேனும் வாங்கினால்தான் உண்டு. மற்ற நேரங்களில் சாமி கண்ணுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு நண்பன். ஏட்டி மாரிக்கண்ணி, நீ போன வருஷம் வரைக்கும் பள்ளிக்கூடம் போனில்லா, இப்போ ஏன் போகலை? போகலை, அவ்வளோதான். மாரிக்கணி எழுத்தாள். அதாண்டி கேட்க, ஏன் போகலை? நல்லா படிப்பில்லை, இதுகளோட சேர்ந்தா நீ உருப்பிட்டாப்புல தான். பீடியை இழுத்து கொண்டே சாமி கண்ணு மாரிக்கணியின் தட்டில் இருந்த ஒரு பிஞ்சை எடுத்து டவுசரில் துடைத்து கொண்டார். எங்கள் அம்மா தான் படித்தது போதும்னுட்டா, மாரிக்கணி சலிப்புடன் கூறினாள். ஆமாம், படித்து பெரிய டீச்சர் வேலைக்கு போக போகிறாளாக்கும். பேச்சியும் காளியும் கிண்டல் செய்தார்கள். அடைச்சி மூதிகளா, படிக்காட்டியும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சில்ல. போன வருஷம் பரீட்சையில் 50-70 மார்க்கெல்லாம் வாங்கியிருந்தில்ல, இங்கிலீஷில் கூட பாஸ் ஆகிட்டியே. இதுகளை மாதிரி படிப்பு மண்டையில் ஏறல என்ன எக்கேடும் கெட்டு தொலைன்றலாம். வெள்ளரி பிஞ்சை கடித்து கொண்டே சொன்னார் சாமி கண்ணு. தாத்தா தாத்தா, ரயில் வருது, ரயில் வருது, ஓடு ஓடு, இசைக்கியம்மாள் பயங்காட்டினாள். அடை எடுவிட்டு செருக்கி வந்தேன்னா கையை முறிச்சிருவேன். ஆமாம், சாமி கண்ணு போலியாய் விரட்டுவார். அவரது திருநெல்வேலி பேச்சு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போகும்போது மொத்தமாய் வெள்ளரி பிஞ்சுகள் வாங்கி கொண்டு போவார். பிள்ளைகள் ஆசையாய் கேட்டதால் ஒருமுறை திருநெல்வேலி அல்வா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். இருட்டு கடை அல்வாடா என்று பாடியவாறே தவசி அல்வாவை ஒரு கை பார்த்தபடி ஆடிக்கொண்டிருந்தான். ஏலே, டவுசரை வந்துடாம பார்த்து ஆடலை, அல்வா எப்படி இருக்கு? விரலை நக்கியபடி நல்லாத்தான் இருக்கு, எங்கள் ஊர் கருப்பட்டி முட்டாசு மாதிரி இல்லை என்றான். சாமி கண்ணு எழுந்தவுடன் ஓட்டம் பிடிப்பான் தவசி. சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரும்போது பிள்ளைகளை பிரிய மனசில்லாமல் தான் வந்தார் சாமி கண்ணு. கிழிந்த பாவாடையை இழுத்து கட்டி கொண்டு வெள்ளரி பிஞ்சு தட்டுகளோடு அலையும் மாரிக்கணியின் நினைவு அவ்வப்போது அவருக்கு வருவதுண்டு. கேட்டை மூடும்போது இருபுறமும் 10-15 பேருக்கு மேலிருக்காது. சின்ன பாப்பாவிற்கு உடம்புக்கு ஏதும் முடியலையோ என்னவோ, மனம் வெறுமையாய் தவிக்க கேபிள் ரூமை நோக்கி நடந்தார் சாமி கண்ணு. தினமும் 100 கணக்கான ஆண்களும் பெண்களும் பள்ளி மாணவர்களும் இந்த பகுதியை கடந்து சென்றாலும் சின்ன பாப்பா அறிமுகமானது சுவாரஸ்யமான சம்பவத்தில்தான். மாற்றலாகி வந்த புதிதில் ஒவ்வொரு முறை கேட்டை மூடி திறக்கும் போதும் பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்தது அவருக்கு. ஒரு கேட்டை மூடிவிட்டு அடுத்த கேட்டை மூடும்போது உள்ளே வந்தவர்கள் தங்களை மட்டும் போக விடுமாறு கெஞ்சினார்கள். சிலர் கோபப்பட்டார்கள். ரயில் சென்றவுடன் கேட்டை திறப்பதற்குள் தங்களது வாகனங்களை கிளப்பி ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டும் உரசி கொண்டும் செல்வோர் எதிர்த்திசையில் வரும் வாகனங்களுக்கு வழிவிடும் வகையில் செல்லாமல் எதிரெதிரே முட்டிக்கொண்டு ஹார்ன் ஒலி சத்தத்தை எழுப்பி கொண்டு போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்வார்கள். சாமி கண்ணுவிற்கு பழியாய் கோவரும். இவங்கெல்லாம் படித்த மனுஷங்க தானா, எத்தனை முறை சொன்னாலும் யாருக்காதலையும் எதுவும் ஏறவில்லை. போக்குவரத்து போலீஸாரிடம் ஒருமுறை தலையிட்டு 2 வாரங்கள் நின்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார். பின் அவரும் வருவதில்லை. போன வருடத்தின் கோடைக்காலத்தில் என்று ஞாபகம். இப்படித்தான் கேட்டை மூடிவிட்டு கேபிள் ரூம் பக்கம் பச்சை கொடியுடன் நின்று கொண்டிருந்த போது பொறுக்க மாட்டாத அவசர குடுக்கைகள் சிலர் சைக்கிளை தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்தனர். அவசரம் அவசரம், எல்லோருக்குமே அவசரம். 5 நிமிஷம் முன்னாடி கிளம்ப வேண்டியதுதானே. 100 அடி தூரத்தில் தண்டவாள வளைவில் ரயில் வந்து கொண்டிருக்கும் போதுதான் வெள்ளை சீருடை அணிந்த அந்த சிறுமி தனது சைக்கிளை சிரமப்பட்டு தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து கொண்டிருப்பதை சாமி கண்ணு கவனித்தார். ஒரு நொடியில் விளவளத்து போனவர் விறுவிறுவென்று ஓடி வந்து, ஏ பாப்பா நில்லு நில்லுங்கிறன்ல, என்ன அவசரம், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ரயில் மிகுந்த இறைச்சலுடன் இருவரையும் கடந்து சென்றது. படபடத்து போன சிறுமிக்கு பேச வாய் வரவில்லை. நடுங்கியபடியே சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினாள். கேட்டின் இருபுறமும் வாகனங்களில் நின்றவர்கள் எதுபற்றியும் கவலையின்றி முதல் கியரில் டுர் டுர் என்று வாகனங்களை கிளப்பி கொண்டு சாமி கண்ணுவிற்காக பொறுமை இழந்து காத்து கொண்டிருந்தார்கள். கதவை திறந்து விட்டு பார்க்கும் முன்பே சிறுமி சைக்கிளில் சிட்டாய் பறந்து விட்டாள். அன்று மாலை வெயில் சாயும் நேரத்தில் நுங்கு விற்று கொண்டிருந்த பழனியுடன் சாமி கண்ணு பேசிக் கொண்டிருந்த போது காலையில் பார்த்த சிறுமி சைக்கிளை உருட்டியபடி தன்னை பார்த்து வருவதை உணர்ந்தார். 10-11 வயதிற்கும் செழிப்பான வீட்டுப்பிள்ளை என்பது முகத்தோற்றத்திலேயே தெரிந்தது. தாத்தா, ரொம்ப சாரி, காலையில் ஸ்கூலுக்கு நேரமாச்சுங்கிற அவசரத்தில் வேகமாக கிராஸ் பண்ணிட்டேன். ட்ரெயின் வர்றதை கவனிக்கலை, உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன், படபடவென்று பேசினாள் அவள். பாப்பா, கேட்டு அடைச்சதுன்னா கிராஸ் பண்ணவே கூடாது, 5 நிமிஷம் முன்னால் கிளம்ப வேண்டிதானே. காலையில் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்கள் எதுக்கு கேட்டீங்க? சிறுமி கேட்டபோது சாமி கண்ணுவிற்கு ஏன் எப்படி சொன்னோம் என்று ஆகிவிட்டது. ஆத்திரத்தில் குழந்தைகள்கிட்ட கூட புத்தி கிட்டத்தான் பேசி தொலைச்சிருந்தோம்னு பட்டது அவருக்கு. உன் பேர் என்னம்மா? சைக்கிள் ஹேண்ட்பாரை பிடித்தபடி சாமி கண்ணு கேட்டார். சௌமியா, 6th படிக்கேன், சென்ட் மேரி ஸ்கூலில். சௌமியா வாய்க்குள் நுழைய மறுத்தது. இருக்கட்டும், நல்ல பேர் தான். வீடு எங்கே இருக்குது? தியாகராஜ நகர் தெருவை சொன்னால். இப்படி அறிமுகமான சின்ன பாப்பா பெயர் வாய்க்குள் நுழையாததால் சாமி கண்ணு சூட்டிய பெயர். இடையிடையே சாமி கண்ணுவை பார்த்து பேசிவிட்டு செல்லும் அளவிற்கு கலகலப்பாய் பழகியிருந்தாள். பெண் குழந்தைகளின் மீது சாமி கண்ணுவிற்கு தனி பிரியம் உண்டு. அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். 4வதாக பிறந்த பார்வதி மீது பாசம் அதிகம். 10ஆம் வகுப்பிலே பெயிலாகி போனதால் அரளி விதையை அரைத்து குடித்து அந்த இளம் பிஞ்சு இறந்து போனபோது நொறுங்கி போனார் சாமி கண்ணு. யாரை குற்றம் சொல்ல என்று தெரியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கி கரைந்து போனார். வெறித்து நோக்கிய கண்களுடன் உடல் விரைத்து கிடக்க அந்த இளந்தளிரின் உருவம் திடீரென்று கனவில் தோன்றும்போது தூக்கம் கலைந்து எழுந்து உட்காருவார். தூக்கமின்றி பர இரவுகள் இடைவிடாத இருமலையும் மீறி பீடிகளை புகைத்தவாறு நட்சத்திரங்கள் இல்லாத இருண்ட வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். வேப்பிலைப்பட்டியில் வெள்ளரிக்காய் விற்கும் மாரிக்கணியை பார்க்கும்போது பார்வதி ஞாபகம் வரும். இவளை மாதிரித்தான் நல்ல கருப்பு, பளபளவென்று மின்னும் கண்கள் கூட அவர் ஜாடைதான். பெருமூச்செறிவார் சாமி கண்ணு. காலம்தான் எல்லாவற்றிற்கும் மறந்து 10 வருடங்களில் அவரை ஒரு மாதிரி தேற்றியிருந்தது. என்னவே ஒரு மாதிரி நிலகொள்ளாமல் இருக்கீரு, கடைசி நாளுங்கிற டென்ஷனில் இருக்கீரா? நுங்கு சீவி கொண்டிருந்த பழனி தலைப்பாகை அவிழ்த்து மேல் கைகாலெல்லாம் துடைத்து கொண்டே கேட்டார். ஆமாம், இன்னையோட கடைசி தான், நாளையிலிருந்து குப்புறப்படுத்து தூங்க வேண்டிதான். அதுவும் தான் என்ன உழப்பு? பீடியை பற்ற வைத்து கொண்டார் சாமி கண்ணு. காலையில் ரொம்ப அவசரப்படுத்தினீர், இளநொங்க 10 எடுத்து பார்சல் பண்ணுன்னு ஓலையில் சுற்றி வச்சுருக்கேன், யாருக்கு? பிள்ளைகளுக்கா? பழனி தான் கேட்டார். நம்ம பிள்ளைய என்றைக்கு சாப்பிட்டதுக? நம்மளை எதிர்பார்த்து நிற்கிற காலமெல்லாம் போயாச்சு. பெருமூச்சுடன் புகையை விட்டார் சாமி கண்ணு. பார்வதிக்கு நுங்கு பிடிக்கும். வெறும் நுங்கை சாப்பிடுவதை விட மடித்து கொடுத்த பனை ஓலையில் ஆளாக்கு 10 ஊற்றி அதிலே நுங்கை பீத்து போட்டால் ஒரு சொட்டு கீழே விடாமல் உறிஞ்சி குடிப்பாள் பார்வதி. அவளுக்கு பிடித்தமானதை எல்லாம் ஞாபகமாய் வாங்கி தருவார். எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டுங்கப்பா, ஒரு முறை பார்வதி அழுது கொண்டே கூறினாள். படித்தது போதும்டா, முடிஞ்சதை எழுது, மண்டையில் ஏறலைன்னா ஊடு கழுதிய. பொட்டப்புள்ள தானே, படித்து என்ன செய்ய போகிற? வெள்ளக்காரன் போனாலும் தருத்திரம் பிடிச்ச பயலோட இங்கிலீஷ் இருக்கிறவன் உயிரை வாங்குது. சாமி கண்ணு மகளை தேற்றினார். கடைசியில் இங்கிலீஷே அவளுக்கு யமனாகிவிட்டது. இங்கிலீஷ் பாடத்தில் ஃபெயிலாகி தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படி பண்ணிவிட்டு போயிட்டாளே. மாலை வெயிலின் வெக்கை குறைந்து லேசான காற்று வீசிக்கொண்டிருக்கும் போது அந்த பச்சை மாருதி கார் தண்டவாளம் அருகே பாதையை விட்டு கீழிறங்கி ஒதுக்குப்புறமாய் நின்றது. காரிலிருந்து இறங்கிய சின்ன பாப்பா, தாத்தா நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கோம், வந்து பாருங்க. காலையில் இந்த வழியாக தான் போனோம், நேரமாச்சுன்னு பேச முடியல. மூச்சு விடாமல் சாமி கண்ணுவை பார்த்து பேசினாள். எதிர்பாராமல் சின்ன பாப்பாவை பார்த்த வியப்பில் சாமி கண்ணு விரைவாக வந்து சேர்ந்தார். கார் ரொம்ப ஜோராக இருக்கே, புதுசா? காரை சுற்றி வந்தார். டிரைவர் சீட்டில் கண்ணாடி அணிந்த நடுத்தர வயது இளைஞர் அமர்ந்திருந்தார். சாமி கண்ணுவை பார்த்து சிரிக்க முயன்றார். ஆமாம், புதுசு, நேற்று தான் வாங்கினோம் என்றவள் முன்பக்கம் வந்து, அப்பா நான் சொன்ன தாத்தா இவங்க தான், ரொம்ப நல்லவர், இனிமே உங்கள் காரை பார்த்தவுடன் கேட்டை மூடாமல் போக விட்டு தான் அடப்பார், என்ன தாத்தா என்றாள். ஆமாம் ஆமாம் என்று சாமி கண்ணு பதில் கூறினாலும் துணிப்பையில் உள்ள நுங்கு பார்சலை சின்னப்பாப்பாவிடம் தரவா வேண்டாமா என்ற சஞ்சலத்தில் இருந்தார். தாத்தா இந்தாங்க கேக். சின்னப்பாப்பா நீட்டிய கேக்கை பவியமாக வாங்கி கொண்டார் சாமி கண்ணு. குழந்தையின் சந்தோஷ மனநிலையை குலைக்கும் வகையில் எதையும் சொல்லிவிட வேண்டாம் என்று தோன்றியது. நாளைக்கு பார்ப்போம் தாத்தா. வேகமாக காருக்கு பின்புறம் வந்து கதவை திறந்து ஏறப்போன சின்னப்பாப்பாவின் மென்மையான கரங்களை தனது தடிப்பேறி போன கைகளில் பிடித்து அன்பாய் ஒரு முத்தம் கொடுத்து போயிட்டு வாடா என்று வழி அனுப்பினார். கண்கள் கலங்கியபடி மாருதி கார் புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தார். கேபிள் அறைக்கு போகும்போது, என்ன நுங்கு பார்சலை பாப்பாட்ட கொடுக்கலையா என்றார் பழனி. பார்சல் பாப்பாக்கு இல்லப்பா, மாரிக்கணிக்கு என்றார். இந்தா இந்த கேக்கிலே கொஞ்சம் எடுத்துக்க என்று கேக்கில் பாதியை எடுத்து கொடுத்தார். எந்த மாரிக்கணி? கேக்கை வாயில் போட்டவாறே பழனி சாமி கண்ணுவிடம் கேட்டார். இதுவா வீட்டுக்கு பக்கத்துல மாரிக்கணின்னு ஒரு பொட்டப்புள்ளை சொல்லலையோ? செய்தங்கநல்லூர் ஸ்டேஷன் மாஸ்டர் அனுப்பிய நம்பரை பெற்றுக்கொண்டு வரவிருக்கும் ரயிலுக்கான சிக்னலை போட ஆரம்பித்தார் கடைசி முறையாய் சாமி கண்ணு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.